وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام.
அசருக்கு பிறகுள்ள நேரம் ரொம்ப நல்ல நேரம், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்ய வேண்டிய நேரம். அதனால யாருக்கு எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க உட்காருங்க, சீக்கிரமாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா திக்ர் செய்து கொண்டும் இருப்பீங்க. இன்ஷால்லா நிக்காவுடைய விஷயங்கள் நடக்கும். யாருக்கு நிக்கிறவங்க உட்காருங்களா, உட்கார்ந்துட்டா முடிஞ்சு. நம்முடைய விஷயங்கள் எல்லாம் தீனுடைய விஷயங்கள். தீனுடைய விஷயங்கள்ல நாம எவ்வளவு அமைதி காப்போமோ அவ்வளவு தீனுக்கு மரியாதை கொடுத்தவர்களாக, தீனுக்கு கண்ணியம் கொடுத்தவர்களாக நாம் ஆகும். அதனால தயவுசெய்து எங்கெங்க நிக்கிறீங்களோ, யாருடைய காதல விழுகுதோ அந்தந்த இடத்துல உட்காருங்க. இந்த முன்னால இருக்கிறவங்க பத்தி உட்காருங்க, ஒரு பத்து பேர் நிக்கிறீங்க உட்கார்ந்து, பின்னால இருக்கிறவங்களும் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் தீனுடைய மஜ்லிஸ் விசேஷமாக இருக்கும், ஜிக்ர் செய்து கொண்டிருக்கும். அதனால பாருங்க, அந்த தூர தூரத்துல நடந்து கொண்டிருக்கிறவங்களும் இங்க இருந்து எல்லாரும் நடக்கிறதும் கண்ணுக்கு தெரியும். தயவுசெய்து அங்கங்க உட்காருங்க. இந்த அசருக்கு அசருக்கு பிறகுடனே ரொம்ப நல்ல நேரம், உட்காருங்க. தயவுசெய்து வந்து தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும். அதனால அவசரப்படாமல் நீங்க உட்கார்ந்து மெதுவாக ஜிக்ர் செய்து கொண்டு சீக்கிரமாக உட்காருங்க.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون.
பெரியார்களே, சோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா மனிதனை இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலம் வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறான். அந்த காலத்தினுடைய முடிவிலே பிறகு அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டிய நிலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே இருப்போம். மனிதனை இந்த உலகத்திலே எதற்காக படைத்தேன் என்பதை அல்லாஹ்வே குர்ஆனிலே இந்த ஆயத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறான். நான் மனித வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும், என்னை அறிவதற்காக, என்னுடைய தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவர் ஒருவனாகவே இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக நான் மனித சமுதாயத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன் என்று தெளிவு படைத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தன்னை மனிதனை படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டான். அந்த நோக்கப்படி மனிதன் இந்த உலகத்திலே நடப்பானேயானால், தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானேயானால், அவன் சரியான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். இல்லை, அதற்கு மாறாக தன்னுடைய மனம் போன போக்கிலே நடப்பானேயானால், அவன் தவறான பாதையிலே வழிகட்டு போய் நடந்து கொண்டிருக்கிறான் என்று கருதப்படும். மனிதனை இந்த உயர்ந்த நோக்கத்திலே படைத்தது மட்டுமல்ல, மனிதனை உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் சிறந்த படைப்பாகவும் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான், உயர்ந்த படைப்பாகவும் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான். உயர்ந்த படைப்பாக படைத்து அந்த மனிதனை படைத்ததனுடைய நோக்கத்தையும் உயர்ந்ததாக படைத்து இந்த உலகத்திலே அனுப்பி வாழ வைத்திருக்கிறான். நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழவில்லை, அல்லாஹ் வாழ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உயர்ந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்வோம் ஆனால், எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த உயர்ந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்வோம் ஆனால், நாம் இரண்டு உலகத்திலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொள்கிறோம். இல்லை, அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்திலும் நஷ்டமடைவோம், ஆகரத்திலும் மிகப்பெரிய நஷ்டமடைவோம். ஆகையினால மனிதனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம் என்ன? ஒரு மனிதன் நல்ல அறிவுள்ளவன், திறமையுள்ளவன் என்று யாரை சொல்லலாம்? யார் தன்னுடைய நோக்கத்தை உணர்ந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல, நமக்கு முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை, இதையெல்லாம் யார் புரிந்து கொண்டு தன்னுடைய ஆகரத்தை செழிப்பாக்குவதற்காக அங்கே உள்ள வெற்றி, நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான சுகம், அழிந்து போகாத இன்பம், அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்த சுகத்தை தேடி அதை அடைந்து கொள்வதற்காக யார் தன்னுடைய வாழ்க்கையை ஆட்சி கொள்வார்களோ அவர்கள்தான் உண்மையிலே மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்லப்படுவார்கள். எந்த மனிதன் தன்னுடைய மறுமையை மறந்து, மறுமை வாழ்க்கையை மறந்து, நிரந்தரமான அந்த சுகத்தை மறந்துவிட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் சதம் என்று நம்பியிருப்பானோ, இந்த உலகத்துடைய சுகம் தான் மிகப்பெரிய சுகம் என்று எண்ணி, இந்த உலகத்துடைய லாப நஷ்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்காகவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிறான், மறுமையை மறந்து விடுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனே அறியாமையுடைய மனிதன், அறிவில்லாத மனிதன் என்று சொல்ல வேண்டியது வரும். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நம்பி வாழக்கூடிய மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இங்கே என்ன நிரந்தரமாக இருக்க போகிறதா? நான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்க போகிறேனா? இல்லை, இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு வரை இருக்கிறது. அந்த எல்லை அடைந்து தீர வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய நீதி இருக்கிறது. அந்த நீதியின்படி அவன் மறுமைக்கு சென்றுதான் தீர வேண்டும். பிறகு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சதமென்று நம்பி இதற்கு மட்டும் தயாரிப்பு செய்துவிட்டு அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு, அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு, எல்லா காலம் இருந்து கொண்டிருப்போமே அந்த வாழ்க்கைக்காக எந்த தயாரிப்பும் அவன் செய்யாமல் போய்விடுவாரே. ஆனால் அவனுடைய இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச காலம் அவனுக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியலாமே தவிர, அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிற நேரத்திலே அவன் மிகப்பெரிய கைசேதத்துக்கும் கவலைக்கும் அவனுக்கு இடம் ஏற்படும். பிறகு அந்த நேரத்திலே தன்னுடைய கைசேதமும் கவலையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மறுமையினுடைய தயாரிப்பு என்பது என்ன? அல்லாஹினுடைய உண்மையான அடிமையாக தன்னை ஆக்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்த பழக்கிக் கொள்வது, இதுதான் மறுமையினுடைய தயாரிப்பு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பதை விட்டுவிட்டு நாம் அல்லாஹ் மறுமைக்கு தயாரிக்க வேண்டும் என்று சொல்வது அல்லாஹுடைய ஹுக்கம் என்ன இருக்கிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் என்ன இருக்கின்றனவோ, இந்த இரண்டையும் அனுசரித்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் நாம் அல்லாஹுடைய உண்மையான அடிமையாக ஆகிறோம். அப்படி அல்லாஹுடைய உண்மையான அடிமையாக எப்பொழுது ஆகிறோமோ நாம் நம்முடைய ஆகரத்துக்கு தயாரிப்பு செய்கிறோம் என்று அர்த்தமாகும். எனவே நம்முடைய ஆகரத்தினுடைய தயாரிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேற எதுவும் தயார் செய்ய வேண்டியதில்லை. நான் அல்லாஹனுடைய அடிமை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வழியிலே நடக்க கடமைப்பட்டவன். எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, ரசூலுடைய வழி என்ன, இதை கவனித்து இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமேயானால் இதுதான் ஆகிரத்துடைய தயாரிப்பாகும். ஒரு மனிதனை உண்மையான மனிதன் என்று எப்பொழுது சொல்லலாம்? எப்பொழுது தன்னுடைய அமல்களை, தன்னுடைய செயல்களை, தன்னுடைய காரியங்களை ஒழுங்காக்கி அல்லாஹ்விற்கு பொருத்தமாக்கி செய்வானோ அந்த மனிதன் தான் உண்மையிலே மனிதன். அப்படி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை எல்லாம் தன்னுடைய மனோயிச்சைப்படி செய்வானேயானால், தன்னுடைய மன விருப்பப்படி செய்வானேயானால் அந்த மனிதனை மனிதன் என்றே சொல்ல முடியாது, மனித வடிவத்திலே இருக்கிற மிருகம் என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்லப்போனால் மிருகத்தை விட கேடு கட்டு போன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். மிருகத்தினுடைய வேலை அது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அதற்கு கேள்வியோ கணக்கோ ஆகரத்திலே அதற்கு அதனுடைய தவறுகள் செய்த காரணத்தினாலே அது பிடிக்கப்படுவதோ கிடையாது. தேமத்துடைய நாளையிலே அதுவெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு போய்விடும். அதற்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை, கணக்கும் இல்லை. எனவே அது உலகத்தில் எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மனிதனாக பிறந்து அறிவு கொடுக்கப்பட்டு பிறந்த பிறகு இந்த மனிதன் இங்கே ஒழுங்காக நடக்கவில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவை அனுசரித்து நடக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை செம்மையானதாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தேமத்துடைய நாளையில் பிடிக்கப்படுவார் அல்லாஹ்வுக்கு. அவன் பதில் சொல்ல வேண்டியது வரும். அவனுடைய பதில் சரியாக இல்லை என்று சொன்னால் பிறகு அங்கே ஏற்படக்கூடிய வேதனைகளுக்கு என்ன இருக்கிறதா, வர இருக்கிறதா, அதற்கு ஒரு நாம் கணக்கு போட முடியுமா? அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும்போது மிருகங்களைப் போன்று நாம் வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த உலகத்திலே நமக்கு என்று ஒரு முறை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், வழி தந்திருக்கிறான். அந்த வழியிலே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்திக் கொள்ள வேண்டும். இந்த தாவத்துடைய வேலையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய போக வேண்டும், வக்து கொடுக்க வேண்டும். அதே 4 மாதம் 40 நாள் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் எதற்காக? இன்று நம்முடைய சூழல் நமக்கு ஒத்ததாக இல்லை. நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் கூட, தன்னுடைய அமல்களை சாலிகானதாக ஆக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் கூட, அவருடைய சூழ்நிலை அவருக்கு ஒத்தில்லாத காரணத்தினால் அவர் அதற்கு செய்ய முடிவதில்லை, செய்வதற்குரிய சாத்தியங்கள் ஏற்படுவதில்லை. எனவே தன்னுடைய சூழலை நல்லதாக ஆக்குவதற்காக வேண்டி, நல்ல சூழலிலே இருந்து தன்னை படைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த 4 மாதம் 40 நாள் தேவைப்படுகிறது. இந்த 4 மாதம் 40 நாள் இது போன்று தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போய் தன்னுடைய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி அவர் பழகிக் கொள்வாரே. ஆனால் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை முழுவதிலும் நல்ல அமல்கள் செய்வது அவருக்கு இலகுவாக ஆகிவிடும். அப்படி இலகுவாக ஆகிவிட்டால் துனியாவிலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான், மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். எந்த மனிதன் நல்ல அமல்கள் செய்து தன்னுடைய ஆகரத்தை செழிப்பாக்கிக் கொண்டாரோ அவர் இந்த உலகத்திலிருந்து சென்றதற்கு பிறகு பார்ப்பார் தன்னுடைய ஆகரத்திலே என்னென்ன வகையான நியமத்துகள் அல்லாஹ் தஆலா தருவான். நிரந்தரமாக எல்லை இல்லாமல், அதற்கு ஒரு கரை இல்லை, அதற்கு ஒரு வரை இல்லை, அதற்கு ஒரு முடிவில்லை, நிரந்தரமான ஆனந்தமும் சுகமும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருப்பான். இல்லை, அதற்கு மாறாக இந்த உலகத்திலே தன்னுடைய ஆகரத்தை அவர் கெடுத்துக் கொண்டு செல்வாரே. ஆனால் பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய கஷ்டங்களும் அதுவும் எல்லை இல்லாததாக இருக்கும். நாம் நல்லதாக நம்முடைய ஆகரத்தை ஆக்கிக் கொள்வதற்கு இதுதான் காலம். அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் அல்லவா, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இருப்பிடம் கொடுத்து, நமக்கு உயிர் கொடுத்து, இந்த உலகத்திலே உணவு விட்டு நம்மை வைத்திருக்கிறான் அல்லவா. இதுதான் நாம் நம்முடைய ஆகரத்தை செழிப்பாக்குவதற்குரிய காலம். இந்த காலத்திலே நாம் ஆகரத்தை செழிப்பாக்கிக் கொள்வோமே ஆனால் பிறகு அந்த ஒரு காலம் வரும் அல்லவா, அங்கும் நிரந்தரமான சுகம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இல்லை, இந்த காலத்தை நம்முடைய இஷ்டப்படி கழித்துக் கொண்டிருந்து விட்டோம் என்று சொன்னால் பிறகு அங்கே அந்த காலம் மூச்சு நின்று போய்விடுமே. அது செய்கிற காலம் அல்ல, செய்தவைகளுக்கு பலன் அனுபவிக்கிற காலம். பலன் அனுபவிக்கிற காலத்திலே செய்ய முடியாது, செய்கிற காலத்தை விட்டால் வேறு காலத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே செய்கிற காலத்தில் தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நமக்குரிய மறுமைக்குரிய தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். மறுமை நாள் வறுமை அந்த நாளிலே சகோதரர்களே, யாரும் யாருக்கும் உதவக்கூட முடியாது. தான் செய்த அமல்தான் கணக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்து இந்த உலகத்தை விட்டு போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதை தவிர வேறு யாராவது ஏதாவது செய்ய முடியுமா நமக்கு உதவி? தந்தை மகனை பார்த்து ஆகரத்தில் வெறுந்தோடுவார், இவர் ஏதாவது கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று. கணவன் மனைவி பார்த்து ஓடுவார், மனைவி கணவனை பார்த்து ஓடுவார், மகன் தகப்பனை பார்த்து ஓடுவார். இப்படி சொந்தக்காரர்கள் மற்றவர்களை பார்த்தால் ஆகரத்திலே அவர்களுக்கு உதவ முன் வரமாட்டார்கள், அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய முன் வரமாட்டார்கள், அவர்கள் ஓடிப்போக பார்ப்பார்கள், நம்மிடத்தில் கேட்டு விடுவார்களோ என்று. ஒரே ஒரு நன்மை கூட ஆகரத்திலே யாரும் யாருக்கும் தரமாட்டார்கள் சகோதரர்களே. இந்த உலகத்திலே வேண்டுமானால் யாராவது யாருக்காவது உதவி செய்யலாம், அவர்களுக்கு கை கொடுக்கலாம், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம். இதுவெல்லாம் இந்த உலகத்திலே நடக்கலாமே தவிர அந்த உலகத்திற்கு சென்றதற்கு பிறகு யாரும் யாருக்கும் உதவ முடியாது. எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இருக்கிற காலத்திலே நம்மால் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்து சேர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து நாம் நன்மைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலம் இருக்கிறதே மிக விலை உயர்ந்தது, பொன்னான காலம். இந்த காலத்தை வீணாக கழித்து விட்டோம், பிறகு இந்த காலத்தினுடைய ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட இந்த உலகம் பூராவற்றையும் இந்த உலகம் முழுவதையும் விலையாக கொடுத்தால் கூட வாங்கிக் கொள்ள முடியாது. எனவே இந்த உலகத்திலே இருக்கிற இந்த விலை உயர்ந்த காலத்தை மதித்து அதில் என்ன செய்ய வேண்டும் அவைகளை செய்து நமக்கு வேண்டிய எல்லா நல்லவைகளையும் தேடிக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே நல்ல காரியங்கள் செய்ய பழகி எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்வதற்கு முடியுமோ இந்த சந்தர்ப்பத்தை கொள்ளை முதலாக கருதி நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் மிகவும் மதித்து இந்த வாழ்க்கையினுடைய உயர்வை உணர்ந்து இந்த சந்தர்ப்பம் கை நழுவி போய்விட்டால் பிறகு இதிலே எந்த ஒரு சிறுபகுதி கூட நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை விளங்கி நம்முடைய ஆகரத்துக்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். நாம் இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதே போல அல்லாஹுடைய பாதையிலே நிறைய பேர் புறப்பட இருக்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய ஆகரத்தை பற்றி சிந்தித்து, உண்மையான வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பிறகு அதன் மூலமாக உலக வாழ்க்கையும் செழிப்பாக்கி ஆகரத்துறை வாழ்க்கையும் செழிப்பாக்குவதற்காகத்தான் இந்த செல்லுதல், அல்லாஹுடைய பாதையிலே போகுதல், நாம் ஒன்று கூடுதல், நாம் பல விஷயங்களை சொல்லுதல், கேட்குதல், இதுவெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களை நல்லவர்களாக ஆகுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கை கெட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆகரத்தும் கெட்டு போக வேண்டும், உலகத்துடைய வாழ்க்கையும் கெட்டு போக வேண்டும். அதற்கு ஏதாவது முயற்சியா செய்ய வேண்டும். நல்லதாக ஆகுவதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அதுவே கெட்டதாக ஆகுவதற்கு போதுமானதாக இருக்கும். நன்மைக்குத்தான் முயற்சியை தவிர, நல்லதாக ஆகுவதற்குத்தான் முயற்சியை தவிர, நல்லவர்களாகவும் நல்ல வீருள்ளவர்களாகவும் ஆகுவதற்குத்தான் முயற்சி தேவைப்படுகிறது. எனவே நாம் முயற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டோம், நல்லதாக ஆகுவதற்கு முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டோம், கெட்டு போய்விடுவோம். அந்த கெடுவதற்கு தனி பிரத்யோக முயற்சி தேவையில்லை. அல்லாஹால நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய உண்மையை உணர்ந்து, இதனுடைய நிரந்தரம் இல்லாத தன்மையும் உணர்ந்து, ஆகரத்துடைய வாழ்க்கையினுடைய நிரந்தரமான சுகம் அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி என்பதை உணர்வதற்கு அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. சகோதரர்களை, இந்த உலகத்தில் எல்லா மனிதனை படைத்து அவனை நல்லவனாக ஆக வேண்டும் என்ற முயற்சியை செய்வதற்குரிய வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, அதே நிலையிலே இந்த உலகத்திலே சில தேவைகளை அல்லாஹால வைத்திருக்கிறார். அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதியும் தந்திருக்கிறார். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், இவை எல்லாம் தேவைகள் தானே தவிர இவைகள் எல்லாம் அசல் அல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல என்று புரிந்து கொண்டு அந்த தேவைகளை தேவைகளுடைய நிலையிலே வைத்து அதை இலகுவான முறையிலே பூர்த்தி செய்து கொண்டால் தேவையும் பூர்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம். இல்லை, அந்த தேவைகளைத்தான் வாழ்க்கையுடைய நோக்கமாக நினைத்துக் கொண்டு அதிலே ஆடம்பரம் படாடோபம் அதிலே பெருமை தேடிக்கொண்டு அதை மிகப்பெரிய அளவிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து மனிதன் செய்ய ஆரம்பிப்பானே, ஆனால் கடைசியில் அவனுடைய தேவையும் பூர்த்தியாகாது, வாழ்க்கையிலே மிகப்பெரிய குழப்பங்களும் சூழ்ந்து கொள்ளும் என்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சோதர்களை, அல்லாஹால மனிதனுக்கு தேவைகளை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன தேவைகள் இருக்கின்றன? இல்முடையவர்கள் உலமாக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பூரா வாழ்க்கையும் பகுத்து பார்ப்போமே ஆனால், அவைகளை தொகுத்து விரித்து பார்ப்போமே ஆனால், மனிதனுடைய தேவைகளுக்கு அல்லாஹால ஐந்து தான் வைத்திருக்கிறான். ஒன்று, மனிதனுடைய உணவு தேவை, சாப்பிடுவது குடிப்பது போன்ற தேவைகள். இரண்டாவது, மனிதனுடைய உடை தேவை. மூன்றாவது, மனிதனுடைய இருப்பிடம், வீடு, இது போன்ற தேவை. நான்காவது, மனிதனுடைய வாகனத்துடைய நல்லது நடந்து அந்த தேவை. ஐந்தாவது, மனிதனுடைய நிகா கல்யாணம் செய்து கொள்வது இந்த தேவை. மனித வாழ்க்கை முழுவதையும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பிரித்து பிரித்து பன்றாக பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு காரியமும் இந்த ஐந்திலே ஒன்றோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இந்த தேவைகளை, ஐந்து வகையான தேவைகளை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தேவைகளை வைத்துவிட்டு நீங்கள் இஷ்டம் போல் செய்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் சொல்லிவிட்டு விடவில்லை, அல்லது அதற்குரிய முறை எப்படி என்று சொல்லாமல் விட்டு விடவும் இல்லை. தேவைகளை வைத்தான், அந்த தேவைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையையும் சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா, நபிமார்களின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நபிமார்களுக்கே அந்த தேவையை வைத்திருந்தான். உலகத்திலே எத்தனை நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினானோ அந்த நபிமார்களுக்கும் இந்த ஐந்து தேவைகள் இருந்தன. அந்த நபிமார்கள், இந்த கடைசியாக வந்த நபியும் இந்த ஐந்து தேவைகளை தாங்களும் செய்து காண்பித்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி இந்த உலகத்திலே நம் அனைவருக்கும் அந்த தேவைகள் வருமானால் வருகிறது. அப்படி வரும் பொழுது அந்த தேவை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதற்குரிய சரியான முறையை தன்னுடைய நபியின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்.
அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வீட்டை ஒட்டியே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாசலிலேயே இருப்பார்கள். எந்த நேரத்திலும் அவர்களை விட்டு பிரிவதில்லை. அப்படி அவர்களுடனே இருந்து அவர்களுக்கு ஹிதமத் செய்து கொண்டு அவர்களுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நபியா உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், என்ன கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபியார் ரலியல்லாஹு தஆலா நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் நபி ரசூலுல்லாஹி இடத்திலே சொன்னார்கள், நாயகமே முராபக்கத்துக்கு மேல் ஜன்னா சொர்க்கத்தே தங்களுடனே இருப்பதை நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு இது யார் சொல்லிக் கொடுத்தது, இப்படி கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் கேட்டார்கள். ஹஜ்ரத் நபி சொன்னார்கள், நாயகமே யாரும் எனக்கு சொல்லித் தரவில்லை, நானே யோசித்து பார்த்தேன். தங்களிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் உலகத்துடைய பொருட்களை நான் கேட்டு பெற்றுக் கொள்வேனே, ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்கிறவரை அந்த ஞாபகம் எனக்கு இருக்கும். ஒன்று அந்த ஞாபகம் என்னிடத்தில் இருக்கும் பொழுதே நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன், அல்லது அந்த ஞாபகம் போய்விடலாம். ஆகையினால போய்விடக்கூடிய, கைவிட்டு போய்விடக்கூடிய ஒன்றை கேட்பதை விட விடாமல் என்னுடனேயே இருக்குமே சொர்க்கத்திலே, அதுவும் தங்களுடனே இருக்கிற ஞாபகத்தை கேட்டால் அது இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா. எனவே அப்படி யோசித்து நான் இதை கேட்டேன் அதிகமாக சஜ்தா செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். வெறும் துவாரை கொண்டு மட்டும் காரியம் நடந்து விடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அதிலும் குறிப்பாக அதிகமாக தொழுது தொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நானும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னார்.
அவர்களை விட்டு பிரிந்து போவதே இல்லை, அங்கேயே இருந்து விட்டு இருப்பார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரபியா நீங்கள் நிக்கா செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாயகமே நான் விரும்பவில்லை, எந்த ஒன்று எந்த ஒரு காரியமும் தங்களை விட்டு பிரித்து விடக்கூடிய ஒரு காரியத்தை நான் விரும்பவில்லை, அதனால தங்களிடத்திலேயே இருக்க விரும்புகிறேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சரி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டார்கள். பிறகு சில நாட்கள் கழித்த பிறகு ஒரு நாள் ரசூலுல்லா எதிர்பாராத விதமாக கேட்டார்கள், ரபியா நீங்கள் காட்சி செய்து கொள்ளவில்லையா? அப்பொழுதும் இதே பதில் இருக்கிறார்கள், ரபியா நாயகமே நான் தங்களை விட்டு பிரிய விரும்பவில்லை, பிரித்து விடக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை. ரசூலுல்லா சும்மா இருந்து விட்டார்கள். ஆனால் இந்த தடவை ஹஜ்ரத் ரபியாவுக்கு மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. ரசூலுல்லாஹ் ரெண்டு தடவை கேட்டு விட்டார்கள், என்ன என்னுடைய நல்லது எது, எனக்கு நல்லது எது என்பதை என்னை விட அல்லாஹ்வுடைய ரசூல் மிக அறிந்திருக்கிறார்கள். எனவே அடுத்து ஒரு தடவை ரசூலுல்லாஹ் நிகாஹை பற்றி கேட்டால் நாம் சொல்லிவிட வேண்டும், நாயகமே தாங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டார்கள். அதே போல மூன்றாவது ஒரு தடவையும் ரசூலுல்லாஹ் சில நாட்கள் கழித்து கேட்டார்கள், ரபியா நிகாஹ் செய்து கொள்ளவில்லையா? அதில் ரபியா சொன்னார்கள், நாயகமே தாங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி. உடனே ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அன்சாருடைய இந்த வீட்டுக்கு போங்கள், அந்த வீட்டுக்கு போய் நான் அனுப்பியதாக சொல்லி அவருடைய இந்த மகளுடனே உங்களுக்கு நிகாஹ் செய்து வைக்க சொன்னேன் என்று சொல்லி நிகாஹ் செய்து கொள்ளுகிறேன் சொல்லி அனுப்பினார். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு அதனால போனார்கள், அந்த வீட்டிற்கு போய் சொன்னார்கள், நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலனை அனுப்பியிருக்கிறார்கள், உங்களுடைய இந்த மகளை எனக்கு நிகாஹ் செய்து கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த வீட்டாரிடத்திலே சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னார்கள், வரஹதந்தி ரசூலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலான அனுப்பப்பட்ட தூதுவரே, நாங்கள் மிகவும் சுபசோபனம் சொல்லி வரவேற்கிறோம், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உள்ளே கூட்டிக் கொண்டு போய் அந்த பெண்ணையும் வைத்து சம்மதம் கேட்டு அங்கேயே நிகாஹ் செய்து முடித்து அனுப்பிவிட்டார். இவ்வளவுதான், இதற்கு மிகப்பெரிய ஏற்பாடு தேவையில்லை. அவர்கள் கேட்க கூட இல்லை, ரசூல் சொன்னார்களா, அதற்கு சாட்சி இருக்கிறதா என்றெல்லாம் கூட கேட்கவில்லை. ரசூல் சொன்னார்கள், அனுப்பினார்கள் என்று சொன்னால் உடனுக்குடனே நிகாஹ் செய்து கொடுத்து முடித்து விட்டார்கள். சகோதரர்களே, இது போன்று நிகாஹை இலகுவாக ஆக்க வேண்டுமா? இலகுவாக ஆக்கிக் கொள்ளலாம். இல்லை, அதுவே ஒரு பிரதான காரியமாக ஆக வேண்டுமா? அப்படியும் ஆக்கிக் கொள்ளலாம். நிகாஹ் முடிந்த உடனே அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்தார்கள், மிகவும் முகம் கவலை தோய்ந்த நிலையிலே இருக்கிறது, கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார். நிகாஹ் முடிந்திருக்கிறது வந்து கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ரபியா ஏன் கவலையாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு ரபியா சொன்னார்கள், நான் இது மாதிரி ஒரு நல்ல வீட்டாரை பார்த்ததே இல்லை, அந்த வீட்டுக்கு போறேன், தாங்கள் அனுப்பியதாக சொன்னேன், சொன்ன உடனே நிகாஹ் செய்து கொடுத்து விட்டார்கள். எவ்வளவு நல்ல வீட்டாராக இருக்கிறார்கள், நல்ல குடும்பத்தாக இருக்கிறார்கள், எனக்கு அந்த வகையிலேயே சந்தோஷம். ஆனால் நிகாஹ் நடந்து விட்டது, என்னுடைய மனைவிக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் மகர் எதுவுமே இல்லை, எந்த விதமான பணம் செல்லி எதுவுமே இல்லையே, நான் எப்படி மகர் கொடுப்பேன், எந்த கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடனே இருந்த சில சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று. உடனே அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு பேரித்த பொட்டை அளவு தங்கம் கொடுத்தார்கள். அந்த தங்கத்தை தங்களுடைய மனைவிக்கு மகராக கொடுத்து அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி இருக்கிற அந்த வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டாரிடத்தில் கொடுத்தார்கள், நான் இதை மகராக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்த உடனே என்ன சொன்னார்கள், கசீரும் பொய்யும், நிறைய கொண்டு வந்திருக்கிறீர்கள், நல்லதை கொண்டு வந்திருக்கிறீர்கள், சந்தோஷப்பட்டார்கள். பிறகு அவர்கள் அங்கே இருந்தார்கள். திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு மறுதடவை வந்தபோது பார்க்கிறார்கள், அப்பொழுதும் அவருடைய முகம் சந்தோஷமாக இல்லை, கவலையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன ஏன் கவலையாக இருக்கிறேன்னு கேட்டார்கள். அதற்கு ரபியா சொன்னார்கள், நாயகமே நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன், மகரெல்லாம் கொடுத்து விட்டேன், அங்கே இருக்க ஆரம்பித்து விட்டேன், ஆனால் வலிமா செய்ய வேண்டுமே, அதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன், அதுதான் வருத்தமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு ஆயிஷாவிடத்திலே செல்லுங்கிறது அல்லாஹு தஆலா, அங்கே இருப்பதை நான் கொடுக்க சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று அங்கே சென்றார்கள். அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா இடத்திலே அங்கே போய் விஷயத்தை சொன்னவுடனே அங்கே இருந்த கொஞ்சம் சில ஏதோ சாப்பிடக்கூடிய ஒரு கொஞ்சம் பொருள் இருந்தது, அதை அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா கொடுத்தார்கள். சொன்னார்கள், அதற்கு ஆயிஷா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்கள் ஒன்பது வீடுகளிலே சாப்பிடுவதற்கு இதை தவிர வேறு ஒன்றுமே அங்கே இருக்கவில்லை. ஆக வந்ததற்கு பிறகு அந்த கொஞ்சம் இறைச்சி கொண்டு வந்தார்கள். அந்த இறைச்சி கொண்டு வந்து தங்களுடைய வீட்டார் எடுத்துக் கொண்டு வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன செய்வது வலிபாவுக்கு என்று சொல்லி அப்பொழுது அவருடைய மாமனார் மாமியார் சொன்னார்கள், வீட்டார் சொன்னார்கள், நாங்கள் ரொட்டி சொத்துக் கொள்கிறோம், உங்களிடத்தில் கொஞ்சம் இறைச்சி கிடைத்து விட்டது, அந்த இறைச்சியை நீங்கள் சமைத்து ஆணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சரி, இது சமைத்து சாப்பிட்டார்கள். அப்படி சாப்பிட்ட பிறகு அந்த நாள் தான் நான் அதில் ரபியா சொல்லுகிறார்கள், முதன் முதலாக இறைச்சியுடனே ரொட்டி சாப்பிட்ட முதல் நாள் அதுதான் என்று சொன்னார். நாம் இதை சொல்லுவதனுடைய இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்னாலே சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எது தேவையோ அதை தேவையான அளவுக்கு வைத்துக் கொண்டார்கள். நிகாஹ் என்பது ஒரு தேவை, அதை இரண்டு பேர் இருந்து அதை செய்து முடித்து விட்டால் போதுமானது அவ்வளவுதான். அப்படி அவர்கள் தேவையை தேவையான நிலையிலே மட்டும் வைத்துக் கொண்ட காரணத்தினாலே அதை ஒரு பிரிதிபிடித்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காரியம் என்று நினைத்து அதற்காகத்தான் தங்களுடைய உடைமைகளும் தங்களுடைய பணம் செல்லிகளும் எல்லாம் அதில் தான் செலவாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகளும் சேருவதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது என்பதை இந்த சரித்திர நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதே போல நம்முடைய பெரியார்களும் நிகாஹ் செய்து நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற ஒரு மிகப்பெரிய அமீர் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே முஃமின்களுக்கு தலைவர் என்று பெயர் வழங்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற ஒரு பெரியார் இருந்தார்.
அவருடைய அப்துல்லாஹருடைய தகப்பனாருடைய பெயர் முபாரக். இவர் தங்களுடைய குராசான் என்ற அந்த நாட்டு ஊரிலே ஒரு பெரிய தோப்பினுடைய காவலாளியாக வேலை பொறுப்பேற்று அந்த தோப்பை காவல் காத்துக் கொண்டிருந்தார். பல வகையான பழமரங்கள் அந்த தோப்பிலே இருந்தது. அதில் காவல் காக்கிற வேலை அவருக்கு, முபாரக் அவர்களுக்கு. அப்படி காவல் காத்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அந்த தோப்பினுடைய எஜமான் முதலாளி ஒரு நாள் தோப்புக்கு வந்தார். வந்து அங்கே இலைப்பாரி விட்டு எல்லாம் செய்துவிட்டு அந்த மாதுளம் பழம் ஒன்று மரத்திலிருந்து பறித்துக் கொண்டு வாருங்கள் என்று சாப்பிடுவதற்காக கேட்டார். இந்த முபாரக் போய் ஒரு மரத்திலிருந்து மாதுளம் பழம் ஒன்று பறித்துக் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பழத்தை உடைத்து சாப்பிட்டால் அது இருப்பில்லை, இருப்பில்லாமல் இருந்தது. உடனே அவர் முதலாளி சொன்னார், எஜமான் சொன்னார், போய் வேறொரு மரத்திலிருந்து பழம் கொண்டு வாருங்கள், இது புளிக்கிறது. அவர் வேறொரு பழம் கொண்டு வந்தார், அதுவும் அப்படித்தான் இருந்தது. வேறொரு மரத்திலிருந்து கொண்டு வர சொன்னார், அதை கொண்டு வந்தால் அதுவும் அப்படித்தான் இருந்தது. மூணாவதை சாப்பிட்ட பிறகு இவருக்கு கோபம் வந்து விட்டது முதலாளிக்கு. என்ன இவ்வளவு காலமாக தோப்பை காவல் காத்துக் கொண்டிருக்கிறாய், எந்த மரத்து பழம் குடிக்கும், எந்த மரத்து பழம் இனிக்கும் என்று கூட தெரியாத அவருக்கு, இவ்வளவு கூட தெரியாத ஆளாக இருக்கிறாயே என்று கோபப்பட்டு சொன்னார். உடனே அந்த முபாரக் சொன்னார், நான் தோப்புக்கு காவலாளிதான், எஜமான் இல்லை. அதனாலே நான் தோப்பை இருந்து பழத்தை எதையும் சாப்பிட்டதே இல்லை இதுவரை. என்னை காவலுக்குத்தான் வைத்திருக்கேன், நான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். இது அவர் சொன்னது உண்மை. உண்மை பேசுவது இருக்கிறதே பொருள் சகோதரர்களே, உண்மை இருக்கிறதே ஹக்கு இருக்கிறதே, அதற்கு மிகப்பெரிய அசர் இருக்கிறது. இந்த உண்மையை கேட்ட உடனே அந்த எஜமானுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது. நம்ம நாம் நியமித்திருக்கக்கூடிய காவலாளி எவ்வளவு நேர்மையானவராக இருக்கிறார், எப்பொழுதுமே இன்றும் கூட யார் உண்மையாக நடக்கிறார்கள் பேச்சிலே மிகப்பெரிய பலன் இருக்கும், அதற்கு மிகப்பெரிய நல்ல எதிரொலி இருக்கும். அதை கேட்ட உடனே முதலாளி அப்படியே அதிர்ச்சி அடைந்து போய்விட்டார். இவ்வளவு காலமாக நம்முடைய தோப்பை காவல் காக்கிறார், ஒரு நாள் கூட ஒரு பலன் சாப்பிட்டதில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அதிசயமாக இருக்கிறது என்று நினைத்தார். இதை பார்த்த உடனே, இதை கேட்ட உடனே அந்த தோப்பினுடைய முதலாளிக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றம் ஏற்பட்டது. காவலாளி நல்லவராக இருக்கிறாரே, உயர்ந்தவராக இருக்கிறாரே என்று சொல்லி தோப்பு காவல் காப்பதை விட்டு தன்னுடைய மாளிகை காவல் காப்பதற்காக அழைத்துக் கொண்டு போய்விட்டார். இந்த நல்லவரை நாம் வீட்டோடு நம்முடைய மாளிகையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொஞ்ச காலம் மாளிகையில காவல் காத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் முபாரக் இந்த காவலாளி தன்னுடைய எஜமானை பார்க்கிறார், மிக கவலையாக உட்கார்ந்திருக்கிறார். அந்த காலத்துடைய வேலைக்காரர்கள் ஏதோ நம்ம வேலை செய்தோம், காவல் காத்தோம், முடிந்து விட்டது, யார் எப்படி போனார் என்ன என்று இருக்கிற பழக்கமுடையவர்கள் அல்ல. தங்களுடைய எஜமானர்களுடைய சுகம் துக்கத்திலே பங்கு கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் நடத்தி வந்தார்கள், ஆகினால் அவரும் அப்படி இருந்தார். அவர் கவலையாக இருப்பதை பார்த்த உடனே முபாரக் தன்னுடைய எஜமானிடத்தில் சென்றார். என்று கேட்டார் எஜமான் அவர்களை, முதலாளி அவர்களே, தாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். முபாரக் அவரிடத்தில் கேட்ட உடனே எஜமான இடத்திலே அவர் சொன்னார், ஏன் கவலையாக வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று கேட்ட உடனே அவர் தன்னுடைய பணிவிடையாளர் மிக நேர்மையானவர், நல்லவர் என்ற காரணத்தினாலே உள்ள விஷயத்தை சொன்னார். என்னுடைய மகளுக்கு நிறைய மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களும் பெண் கேட்கிறார்கள், மிகப்பெரிய சீமான பெண் கேட்கிறார்கள், மிகப்பெரிய குடும்ப கோத்திர அந்தஸ்துள்ளவர்கள் பெண் கேட்கிறார்கள், இளவரசர்களுக்கு கூட கேட்கிறார்கள் என்றால் அவரும் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய அந்தஸ்துடையவர், பலரும் பெண் கேட்கிறார்கள். யாருக்கு நான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பது, நிக்கா செய்து கொடுப்பது என்று புரியவில்லை, எனவே அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய கவலைக்கு காரணம் என்று அவர் எஜமான் முதலாளி சொன்னார். முதலாளி சொன்னார்கள், மிகப்பெரிய செல்வந்தரோ, பெண் கேட்கிறவர்களை யார் மிகப்பெரிய பணக்காரரோ அவருக்கு பெண் கொடுத்து விடுங்கள், இது யூதர்களுடைய வழி. யார் ரொம்ப அழகானவரோ, மனப்பானவரோ, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறாரோ அவருக்கு பெண் கொடுங்கள், அது கிறிஸ்தவர்களுடைய வழி. இந்த வழியை தேர்ந்தெடுங்கள். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே செய்வதானால் யார் தீனுள்ளவராக இருக்கிறாரோ, மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறாரோ, நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரோ, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறவராக இருக்கிறாரோ அவருக்கு உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுங்கள். ஆக இரண்டு வழி இருக்கிறது. இரண்டு வழியிலே எது உங்களுக்கு பிரியமாகப்படுகிறதோ அந்த வழியிலே நீங்க அந்த வழியிலே மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து கொடுத்து விடுங்கள். இதை கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று முபாரக் அவர்கள் சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த முதலாளிக்கு மனதிலே என்ன வந்தது தெரியுமா சகோதரர்களே? ஏன் நம்முடைய மகளை இவருக்கே நிக்கா செய்து கொடுத்து விட்டால் என்ன, இவரை விட நம்பிக்கைக்குரியவர் நல்லவர் யார் கிடைப்பார்கள்? உண்மையினுடைய மிகப்பெரிய பலன் அவர்
இதை பற்றி யோசித்தார். அவருடைய மனதிலே சரி, இவருக்கே நம்முடைய காவலாளி தான், ஆனால் இவ்வளவு நேர்மை உள்ளவர், வீண்பற்றுள்ளவராக இருக்கிறார், எனவே இவருக்கே நம்முடைய மனதிலே காட்சியை கொடுத்து விட வேண்டும் என்று அவருக்கு மனதிலே இந்த எண்ணம் உறுதிப்பட்டு விட்டது. தன்னுடைய மனைவி இடத்திலே போய் சொன்னார். ஆனால் மனைவி, பெண்கள் ஆரம்பத்திலே சம்மதிக்க மாட்டார்கள் தான், அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு நல்ல விளக்கப்படுத்திய உடனே அவர்களும் விளங்கிக் கொண்டார்கள். கடைசியாக எல்லோரும் சேர்ந்து இவருக்கு முபாரக்கு அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். அந்த திருமணம் செய்தவர்கள் அவர்கள் பிறந்தவர்கள் தான் ஹதீஸிலே அமீர் முஃமினீன் சொல்லப்பட்ட அப்துல்லா அவர்கள். அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார். சகோதரர்களே, தாய் தந்தை தீண்டார்களாக இருந்தால் அதனுடைய பலனாக குழந்தைகளும் தீண்டார்களாக பிறக்கிறார்கள். தாய் தந்தை நல்லவர்களாக இருந்தால், அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் நல்லவர்களாக பிறக்கிறார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். தாய் தந்தை தீண்டார்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் நல்ல தீண்டார்களாக இருக்க ஆகுவார்கள், வளருவார்கள். தாய் தந்தை தீன் இல்லாதவர்களாக தீனுக்கு மாறாக நடக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அப்படித்தான் ஆகும். இந்த உலகத்திலே பார்க்கிறோம், நிறைய பேர் கவலைப்பட்டுக் கொள்கிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக இல்லை, சொல் கேட்டு நடப்பதில்லை, தாய் தந்தைக்கு உதவி தாசையாக இருப்பதில்லை, அவர்களை பேச்சு கேட்பதில்லை என்றெல்லாம் அழுகிறார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நினைக்கிறார்கள்? நாம் எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம், அல்லாவுக்கு மாறாக, அல்லாவுக்கு பெய்யும் இல்லாத வரையிலே தீனுக்கு மாறா என்னென்ன வேண்டுமானால் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய குழந்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அது எப்படி நடக்கும்? நாம் சரியாக இல்லை என்றால் சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகளும் சரியானவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்மிலே தீன் இல்லை என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளிலும் தீன் இருக்கார். எனவே இந்த நிக்காக இருக்கிறது, அது ஒரு சுன்னத், அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட நியதி, அதை செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய ரசூலின் மூலமாக காட்டியிருக்கிற முறையிலே, எளிமையான முறையிலே, சாதாரணமான முறையிலே, எந்தவித ஆடம்பரப்படாதவும் இல்லாமல் செய்வோமே. ஆனால் இந்த நிக்காகம் நமக்கு ஒரு விவாதத்தாக மாறிவிடும், நன்மை தரக்கூடிய காரியமாக மாறிவிடும். இதிலிருந்து பிறக்கிற குழந்தைகளும் நல்லவர்களாக பிறப்பார்கள். அதே போல வாழ்க்கையிலும் பறக்கத்தும் ஏற்படும். இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு மாறாக இந்த நிக்காக நடக்குமானால், அதை நாம் செய்வோமையானால், நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய இசைப்படி அதை நாம் செய்து கொள்வோமையானால், அதில் பறக்கத்து வருவது என்ன? பறக்கத்துக்கு மாறான காரியங்கள் வரும். பிறகு குழந்தைகளும் அல்லாஹுக்கு மாறாக நடப்பது மட்டுமல்ல, நமக்கு மாறாக நடப்பார்கள், அவருடைய வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்வார்கள், நம்மையும் கஷ்டப்படுத்துவார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே இந்த அளவுக்கு நாம் நடப்போமோ, அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்வோமையானால், இதனைக்காக நமக்கு மிகப்பெரிய பரக்கத்துள்ளதாக ஆகிறது. அதற்கு மாறாக நடந்து அதிலே பரக்கத்தை இழந்து போவதை விட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விவேகமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நிக்காஹை எளிமையானதாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் செய்து காட்டினார்களோ, செய்ய சொன்னார்களோ, அந்த வழியிலே செய்வோமையானால் மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய காரியமாக, அல்லாஹை பொருத்தப்படுத்தக்கூடிய காரியமாக நம்முடைய நிக்காஹ் ஆகும். இன்று பார்க்கிறோம், நிக்காஹ் என்று சொன்னால் என்ன? ஒரு மணப்பெண், மணாலி, ஆண், இந்த இருவரும், ஒருவர் நான் நிக்காஹ் செய்து கொள்கிறேன் சொல்கிறார், இன்னொருவர் பெண்ணுடைய சார்பிலே அல்லது பெண்ணோ நேரடியாகவோ நான் நிக்காஹ் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இந்த அதற்கு என்ன முறைகள் இருக்கிறதோ அந்த வழியிலே இருவரும் ஏற்று சாட்சி இருந்தால் அந்த நிக்காஹ் முடி மகள் இருந்தால் நிக்காஹ் முடிந்து விடுகிறது. நமக்கு தெரிந்த விஷயம், இவர்தான் மார்க்கத்திலே உள்ளது நிக்காஹ் என்பதற்கு. இதற்கு மேலே நாம் அந்த நிக்காஹிற்கு என்னென்ன ஜோடித்து வைத்திருக்கிறோமோ, என்னவெல்லாம் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அதிலே பணம் இருக்க வேண்டும், காசு இருக்க வேண்டும், ஆடம்பரம் இருக்க வேண்டும், அதிலே சாமான்கள் இருக்க வேண்டும், இன்னும் இந்த பொருள்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எதுவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ, இதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உள்ள எந்த காரியம் அல்ல. அந்த காரணங்களை நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய நிக்காஹ் நமக்கு ஒரு பெரிய நன்மையை தருவதற்கு பதிலாக சுமையாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய விவேகத்தை விட்டு இவ்வளவு தூரமாக ஆகிவிட்டோம். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று கூட யோசிக்க தெரியாதவர்களாக, ஏதோ உலகத்தில் நடக்கிறது, அதை பார்த்து பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு நல்லதா, அதனாலே நமக்கு லாபமா, அதனாலே நமக்கு நஷ்டம் ஏற்படுமா என்பதை பற்றிய சிந்தனை கூட நம்மை விட்டு போய்விட்டது. எதை பார்த்தெல்லாம், யாரை பார்த்தெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்லை சகோதரர்களே, நாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுதான் நமக்கு நல்லது, அதை செய்வதால் தான் நமக்கு அதிலே லாபம் ஏற்படுகிறது, பரக்கத்து ஏற்படுகிறது, அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறான். அதற்கு மாறாக நாம் காரியங்களை செய்வோமையானால் உலகத்திலும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாகிறோம், பிறகு மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகளுக்கும் ஆளாகுவோம். அப்படி எல்லாம் இல்லாமல் நாம் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் மார்க்கத்தின்படி நடத்த வேண்டும் என்பதுடனே, இந்த நிக்காஹ் என்பது வாழ்க்கையினுடைய சில தேவைகளிலே ஒன்று, அவ்வளவுதான். அந்த தேவையை எப்படி பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டுமோ, எளிமையான முறையிலே அப்படி பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இதை விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. நிக்காஹ் எப்படி இப்பொழுது எளிமையாக நடக்கிறதோ, நிக்காஹுக்கு பிறகு தாங்கள் வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு அங்கே மணப்பெண்ணை அழைத்து வருவதிலும் மற்ற காரியங்களிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான என்னென்னவோ பழக்க வழக்கங்கள் இருக்கிறதே, அதுவெல்லாம் ஊர் பழக்கமே தவிர மார்க்கத்தினுடைய அடிப்படையான காரியங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அந்த காரியங்களையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி இதை இலகுவான முறையிலே செய்கிறோமோ, அதே போல அங்கேயும் ஆண் போய் கணவர் போய் மனைவி அழைத்துக் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது
பெண் வீட்டார்களே பெண்ணை கொண்டு வந்து கணவருடைய வீட்டிலே விட்டுவிட்டாலும் சரி, முடிவு விட்டது, அவ்வளவுதான் காரியம். அதை பெரிதுபடுத்தி அதற்கு ஒரு ஊர்வலம் அதுவென்றும் இதுவென்றும் என்னென்ன காரியங்கள் இதுவெல்லாம் தேவையில்லாது என்ற காரணத்தினாலே எளிமையாக நிக்காகிப்பொழுது நடக்கிறது போலவே இதற்கு பின்னாலே நடக்கிற காரியங்களையும் மார்க்கத்தை அனுசரித்து எளிமையான முறைகளை செய்ய வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா தந்தை நபியினுடைய வழியிலே நம்மை நடப்பதற்கு தௌஃபீக் தருவானாக. இந்த உலகத்திலேயும் அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்கள் செய்ய, மறுமையிலும் அல்லாஹிற்கு விருப்பமான காரியத்தை செய்து அதற்குரிய பெரிய அந்தத்தை அடைய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருவானாக.
This audio was done